ശ്രീശൈലേശദയാപാത്രം ധീവക്തയാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം അഖിലാത്മഗുണാവാസം അജ്ഞാനത്തിമിരാവഹം ആശ്രിതാനാം സുശരണം വന്ദേ അനന്താരദേശികം ശ്രീമദ് രാമാനുജാചാര ശ്രീപാദാം ബോരുഹദ്വയം സദുത്തമാംഗ സന്താര്യം അനന്താര്യം ആംബജെ. ചിത്രമാസം തിരുവാതിര നക്ഷത്രത്തിലെ അവതരിത്തവർ സ്വാമി എമ്പെരുമാനാർ. அந்த மகோத்சவத்தை அடியொத்தி ராமானுஜனுத்தந்தாதியிலிருந்து பற்பல பாசுரங்களை எடுத்துக்கொண்டு பெரியோர்கள் உரை செய்து வருகின்றனர். அதிலே சிற்றறிவாளனான அடியேனும் ஒரு பாசுரத்தின் விஷயத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது இந்த குழுமத்தினரின் கட்டளை. அதை சரி மேற்கொண்டு 68 பாசுரத்திலிருந்து வியாக்கியானத்துக்கு அனுகுணமாக சில விஷயங்களை இங்கே விண்ணப்பிக்கிறேன். பாசுரமாகிறது: ஆரணக்கு இன்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்னவி ராமானுசனை பணியும் நல்லோர் சீரியில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையமே என்பது. இவ்விடத்திலே அமுதனார் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். முதலில் எம்பெருமானை சொல்கிறார், மாயனான கண்ணவிரான் அன்று முன்னொரு காலத்திலே பஞ்சபாண்டவர்கள் அவர்களிலே ஒருவனான அந்த அர்ஜுனன் அவனுடைய தெய்வத்தன்மை பொருந்திய தேரில் நின்று கொண்டு தேர்தட்டிலிருந்து பகவத்கீதையை அவனுக்கு உபதேசித்தான் எம்பெருமான். அப்படி அவன் சொன்ன அந்த கீதையானது அதனுடைய சீரிய பொருளை எல்லோரும் அறியும்படி தெரிவித்தார் இராமானுசன். உலகத்தவர்களால் அறியும்படி அதன் அர்த்தங்களை வெளியிட்டருளினார் உடையவர். அந்த உடையவரின் திருவழிகளிலே பணிபவர்கள் நல்லோர்கள். அந்த நல்லோருடைய மேன்மையான குணத்திலே சென்று பணிந்தது என்னுடைய ஆவியும் சிந்தையும் என்கிறார் அமுதனார். அப்படி பணிந்ததனாலே அவ்விஷயத்தை சொல்ல புகில் ஆர் எனக்கு இன்று நிகர் என்று கேள்வி கேட்கிறார். அதாவது எனக்கு யாரும் நிகரில்லை என்று சொல்லிற்றாரைத்து. ஆக மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரில் செப்பிய கீதையின் செம்மை அந்த செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்னவி ராமானுசன் அந்த ராமானுசனை பணியும் நல்லோர் அந்த நல்லோருடைய சீரினை சென்று பணிந்தது என்னுடைய ஆவியும் சிந்தையும் அவ்விஷயத்தை சொல்லில் எனக்கு இங்கு யார் நிகராவர் என்று கேட்கிறார் அமுதனார் என்று அன்வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்விடத்திலே கண்ணவிரானை மாயன் என்று சொல்லுகிறார் அமுதனார். சாமான்யமாக மாயன் என்ற சப்தம் ஒரு ஏமாற்று விஷயமாக இவ்வுலகத்திலே காட்டப்படுகிறது. ஆனால் அது இங்கே விவக்சிதம் என்று எம்பெருமான் விஷயத்திலே முக்கியமான கருத்து என்ன என்று கேட்டால் மாயன் என்ற பெயருக்கு அவன் ஆச்சரிய சக்தி யுக்தன் என்பதை காட்டுகிறது என்பதாம். ஒருவராலும் செய்ய முடியாத ஆச்சரியமான விஷயங்களை செய்பவன் எம்பெருமான், அவனே மாயன் எனப்படுகிறான். அகட்டித்த கடனா சாமர்த்தியம் கொண்டவன் என்பவர் பெரியோர். அதாவது சேராதவற்றை சேர்த்து வைக்கும் தன்மை கொண்டவன் எனப்படுகிறது. இந்த உலகத்தில் எதிர்த்தட்டான விஷயங்கள் பல இருக்கின்றன, அவற்றை ஒன்று சேர்க்க முடியாது. அது ஒன்று சேர்க்க முடியாத விஷயங்கள் தான் எதிர்த்தட்டு நம்ம சொல்றோம். பாவத்துக்கு எதிர்த்தட்டு புண்ணியம்னு சொன்னால் எதிர்த்தட்டா இருப்பதால் சேர்க்க முடியாதா, இல்லை சேர்க்க முடியாததால் எதிர்த்தட்டா என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி சேர முடியாததையும் சேர்த்து வைக்கும் திறமை எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு. அதனால்தான் அவன் மாயனாகிறான். ஆழ்வாரும் ஒரு இடத்துல நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் அப்படின்னு திருவிண்ணகர் பெருமானை கொண்டாடுகிறார். அங்கே இந்த சேராதவற்றையெல்லாம் சேர்க்கும் விசேஷ தன்மையை காட்டுகிறார் ஆழ்வார். இவ்விடத்திலே அப்படிப்பட்ட அந்த தன்மையை காட்டுகிறான் கண்ணவிரான். ஆண்டாளும் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் எவனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அவனை கொண்டாடுகிறார். இவையெல்லாமே கிருஷ்ணாவதார லீலைகள் ஆகின்றன. இவ்விடத்திலே மாயன் என்பது அவனுடைய அந்த பரமபத மேன்மையும் கிருஷ்ணனாகிய எளிமையும் சேர்த்து வைத்திருக்கும் தன்மையை காட்டுகிறது. ஆரியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த என்று காட்டுகிறார் நம்மாழ்வாரும். அவ்விடத்திலே பரமபதனான அவன் ஆசிரிய சஜாத்தியனாய் பிறந்தான் என்று உரைக்கிறார் பெரியவாச்சான்பிள்ளை. எம்பெருமானை பற்றி 6 திருநாமங்களை கொண்டு அழைக்கிறாள் ஆண்டாள். மாயன் என்றும் வடமதுரை மைந்தன் என்றும் யமுனைத் துறைவன் என்றும் அணிவிளக்கென்றும் தாயை குடல் விளக்கம் செய்தவன் என்றும் தாமோதரன் என்றும். ஆச்சரியமாக பெரியோர்கள் இங்கே மாயன் என்பதை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு மேலுள்ள ஐந்து திருநாமங்களுடன் அந்த மாயன் என்ற சப்தத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். ஆக முதலே மாயனை என்றும், அடுத்தது மண்ணு வடமுதரை மைந்தனை மாயனை என்றும், தூயபெருநீர் யமுனைத்துறைவனை மாயனை என்றும், ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை மாயனை என்றும், தாயை குடல் விளக்கம் செய்தவனை மாயனை என்றும், தாமோதரனை மாயனை என்றும் கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஒரு ஒரு திருநாமங்களும் அவ்விடத்திலே அவனுடைய ஆச்சரிய சக்தி காட்டப்படுகிறது என்று அவர்கள் காட்டுகிறார். எம்பெருமான் கண்ணனாக பூமியிலே வந்து பிறந்த பின்பும் பலவிதமான ஆச்சரிய செயல்களை செய்தான் என்பது நமக்கு தெரியும். மனிதனாக பிறந்திருந்த போதிலும், இடையர்கள் நடுவே பிறந்திருந்த போதிலும், பூத்தனா சகட யமலார்ஜுன சம்ஹாரங்கள் என்ன, கோவத்ச கோபால சிருஷ்டிகள் என்ன, கோவர்தன உத்தாரணம் என்ன, யசோதைக்கும் அக்ரூரருக்கும் திருராஷ்டிரனுக்கும் அர்ஜுனனுக்கும் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டின என்ன, இப்படிப்பட்ட பலவிதமான ஆச்சரிய சிருஷ்டிதங்களை அவன் செய்திருப்பதாலேயே அவன் மாயனாகிறான். ஆனால் அதையன்றி மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை எம்பெருமான் செய்தான் என்று இங்கே அமுதனார் காட்டுகிறார். அது என்னவென்று கேட்டால், ஆண்டாள் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்ந்தான் என்று இவ்விஷயத்தை கொண்டாடினாள். அதாவது நென்னலே என்றால் முன்னரே, ஒரு காலத்திலே முன்னமேயே இவன் அரைபறை வாய் நேர்ந்தான். அப்படி என்றால் இந்த சரம ஸ்லோகத்தை அவன் அங்கே சொன்னான். எங்கே சொன்னான் என்று கேட்டால், இங்கே அமுதனா சொல்லுகிறார், குருக்ஷேத்திர மகா யுத்தத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த சேனைக்கு நடுவிலே, அந்த உபய சேனைக்கு நடுவிலே தேரை ஒட்டி அங்கே அர்ஜுனன் அங்கே தன்னை அழைத்துச் செல்லும்படி கேட்டு தன் மனக்கலக்கத்தை சொல்ல அவனுக்கு உயர்ந்ததான சரம ஸ்லோகத்தை உபதேசித்தான் எம்பெருமான். அதுதான் அவன் செய்த ஆச்சரியமான விஷயம் என்று காட்டுகிறான். அப்படி நென்னலே வாய் நேர்ந்தது என்றோ ஒரு நாள் சொன்னது, நமக்கு எப்பொழுதுமே அது உத்தமமாக இருக்குமா, சேர்ந்து வருமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு இவ்விடத்திலே மகாபாரதத்திலிருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். தௌபதே பிருத்திவி ஷீரியேத் ஹிமவான் ஷகலி பவேத் சுஷ்யேத் தோய நிதிஹி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத் என்று. அதாவது கண்ணபிரானவன் திரௌபதி இடத்திலே சொல்லுகிறான், கிருஷ்ணையே, ஆகாயம் பூமியிலே விழுந்து விடலாம், பூமி உடைந்து போகலாம், இமயமலை பொடி பொடியாக போகலாம், கடல் வற்றி போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை என்பது நமே மோகம் வசோபவேத் என்றபடி ஒரு நாளும் வீணாகாது என்றும் அது தவறாகாது என்று அவ்விடத்திலே அவனே சோதிபாயத்திலிருந்து அருளி செய்திருக்கிறான். ஆக தேர்த்தட்டிலே முன்னொரு நாள் சொன்ன வார்த்தை என்றுமே பழுதாகாது என்று காட்டப்படுகிறது. திருமணிசை ஆழ்வாரும் சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோனான் என்ற மாயன் அன்றோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலாம் மெய்ஞானதில் என்று அருளி செய்திருக்கிறார். சேர் என்பவன் எட்டாதவன், அணியன் என்றால் சுலவன், ஆக எட்டாதவனாயிருக்கிறான், சுலவனாயும் இருக்கிறான். சிறியன் மிகப்பெரியன், கிருஷ்ணன் என்னும் சிறுபிள்ளையாக இருக்கிறான், அவனே மிகப்பெரியவனான பரமவதநாதனாகவும் இருக்கிறான், ஆயனாகவும் இருக்கிறான், துவராபதிக்கு அதிபதியாகவும் இருக்கின்றான். இப்படி சேராத விஷயங்கள்லாம் சேர்த்து மாயனாக இருக்கிறான் எம்பெருமான். அந்த மாயன் அன்று நாள் ஊதிய வாக்கான அந்த சரம ஸ்லோகத்தை கல்லாதவர்கள் உலகத்தில் ஏதிலராம், பகவத் விரோதிகளாவர், மெய்ஞானம் இல்லாதவர்கள், அதாவது உண்மையான தத்துவ ஞானம் இல்லாதவர்கள், பகவானுடன் யாதொரு சம்பந்தமும் இல்லாதவர்கள் என்று திருவழி சார்பாக அருளி செய்கிறார். இப்படி தேர்த்தட்டிலே நின்று கொண்டு சரம ஸ்லோகத்தை அருளி செய்வதற்கு முன்னாலே எம்பெருமானானவன் அர்ஜுனனுக்கு முதலிலே தேகாத்ம விவேகம் என்ன, கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, புருஷோத்தம வித்யை என்ன, அவதார ரகசியம் என்ன என்று ஒவ்வொன்றாக பல வகையான வழிகள் இருக்கின்றன என்று எல்லாவற்றையும் சொல்லி வருகிறான். பல தர்மங்களை காட்டி வருகிறான். அவற்றை எல்லாம் கேட்ட அர்ஜுனன் மனக்கலக்கம் அடைந்து பயந்து போய் நிற்க, அந்த சமயத்திலே அவனுக்கு அந்த 18 அத்தியாயத்திலே 66 ஸ்லோகமான சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்னும் சரம ஸ்லோகத்தை அருளி செய்தான் எம்பெருமான். ஆழ்வாரும் அறிவினால் குறைவில்லா அகல்ஞானத்தவரறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்துள் மூர்த்தி என்று அருளி செய்கிறார். அதாவது நமக்கெல்லாம் அறிவினால் குறைவில்லாதவர்கள் என்று பட்டம் கொடுக்கிறார் ஆழ்வார். என்றால் நமக்கு அறிவிலே குறைவில்லையா என்று கேட்டால் அவ்விடத்திலே நம் பிள்ளை அப்படி என்று அறிவில்லையே என்ற குறையில்லாதவர்கள் நாங்கள். நம் போல்வார்கள் இந்த உலகத்தவர்களுக்கு அறிவிலே குறையில்லையே என்று அந்த வருத்தம் இல்லை என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட நாமும் அறியும்படி கல்லிலே துளை உண்டாக்கினா போலே என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. கல்லை துளைத்து நீரை நிறுத்தினா போலே இவர்கள் நெஞ்சிலே படும்படி உரைத்தான் எம்பெருமான் என்று நம்பிள்ளை காட்டுகிறார். ஆக அர்ஜுனை வியாஜமாக கொண்டு எல்லோருக்கும் அருளி செய்யப்பட்டது அப்படி சொல்லும் இடத்திலே நெறியெல்லாம் என்று சொன்னதுனாலே முன்னர் சொன்னது போல கர்மம், ஞானம், பக்தி, பிரபத்தி, அவதார ரகசியம், புருஷோத்தம வித்தை என்று பல விஷயங்களை பல வழிகளையும் அருளி செய்தான் எம்பெருமான். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தொரு மூர்த்தியாவான். ஆனால் கடைசியிலே கலங்கின அர்ஜுனனுக்கு அவன் சரம ஸ்லோகத்தை உபதேசித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த அர்ஜுனுடைய தேர்த்தட்டிலே நின்று எம்பெருமான் இவ்விஷயத்தை அருளி செய்தான். அந்த தேரை தெய்வத்தேர் என்கிறார் அமுதனார். அப்படி ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால், பாண்டவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுத்தரக்கூடிய தேராகையாலே அதை தெய்வத்தேர் என்று கொண்டாடுகிறார் என்று சொல்லலாம். அன்றைக்கே அர்ஜுனனானவன் அவனுக்கு இந்த தேர் இந்திரனாலே பிரசாதமாக கொடுக்கப்பட்டது, தெய்வ பிரசாதமாக கொடுக்கப்பட்டது என்பதாலே அதை தெய்வத்தேர் என்று சொல்லலாம். ஆனால் அதைவிட முக்கியமாக ஆச்சரியமாக பூர்வர்கள் காட்டுகிறார்கள், கண்ணனுடைய திருவடி ஸ்பர்ஷத்தாலே அந்த தேர் திவ்யத்தன்மை பெற்றது என்று. அப்படி அவன் திருவடி சம்பந்தத்தாலே அதற்கு உண்டாகுமா என்று கேட்டால், நாச்சியார் திருமொழியிலே பாண்டாடும் ஆட்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீர் கடம்பேறி புகப்பாய்ந்து என்று அருளி செய்திருக்கிறார். கண்ணபிரானவன் அந்த கடம மரத்திலே ஏறினான். அது அந்த காளியன் மடு கரையிலே இருந்த மரமா. அவனுடைய விஷத்தினாலே அந்த மரம் பட்டு போய் கிடக்க கண்ணன் ஏறும்போது அது பூத்து குலுங்கிற்று என்று எப்படி ஆண்டாள் சொல்லுகிறாள் என்று கேட்டதற்கு, அவ்விடத்திலே நம்முடைய பெரியவர்கள் விஷதக்தமான கடம்பு திருவடிகள் பட்டவாறே பூத்தது என்று அருளி செய்கிறார். பெரியவாசான் பிள்ளையும் கால்பட்டு கல் பெண்ணானால் கடம்பு பூக்க சொல்ல வேணுமோ என்று கேட்கிறார். அன்றைக்கே இந்த தேரானது பெரிய திருவடி அவரே வந்து அங்கே தேராக நின்றார் என்றும் காட்டப்படுகிறது. ஆண்டாலும் பெரியோர் இடத்திலே செம்மையுடைய திருவரங்கர் தாம் வணித்த மெய்மை பெருவாத்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று அருளி செய்கிறார். அவ்விடத்திலே திருவரங்கரான இந்த எம்பெருமான் அவனே கண்டவரனாக நின்று கொண்டு தேர்த்தட்டிலே அருளி செய்த அந்த சரம ஸ்லோகத்தை பெரியாழ்வார் கேட்டிருப்பர் என்று அருளி செய்கிறார். பெரியாழ்வார் எப்படி கேட்டார் என்பதற்கு பெரியோர்கள், பெரியாழ்வார் பெரிய திருவடியின் அம்சமாகியாலே அவ்விடத்திலே பெரிய திருவடி தேராக நின்று கேட்டது பெரியாழ்வார் கேட்டதை சொல்லுகிறது என்று ஆச்சரியமாக விளக்கி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதையானது பலராலும் யாத்தானிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்றும் சரி, இன்றும் சரி, இனி என்றும் சரி இதற்கு வியாக்கியானம் எழுதுகிறேன் என்று யார் யாரோ முன்வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அவர்கள் தங்களுடைய பட்சத்துக்கு அனுகுணமாக சில பல அர்த்தங்களை கலந்து விருத்தமானவற்றையும் சேர்த்து எழுதி வைக்கிறார்கள், உரைத்து வருகிறார்கள் என்றும் பார்க்கிறோம். அதனாலே இவ்வுலகத்தவர் உண்மையான ஞானத்தை அறியும்படி, அதில் உள்ள சிறிய கருத்துக்களை அறியும்படி நன்றாக தெரிய பாரிலே உரைத்தார் எம்பெருமானார், செம்மை பொருளை உரைத்தார் என்று அவர்தான் காட்டுகிறார். ஆக கீதையின் செம்மை பொருளை தெரிய சொன்ன இராமானுசன் பாரினிலே சொன்னார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. கிருஷ்ணன் அந்த இராமானுசன் தேரிலே அர்ஜுனனுக்கு சொன்னான், உடையவரான நம்முடைய இராமானுசன் பாரிலே எல்லோருக்கும் தெரிய சொன்னார் என்கிறார் அமுதனார். அப்படி சொன்ன உடையவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்களை நல்லோர் என்று கொண்டாடுகிறார் அமுதனார். யார் இந்த நல்லவர் என்று கேட்டால், இராமானுஜ சரணோ சரணம் பிரபத்தே என்றபடி இருக்கும் அவரை ஆசிரித்திருக்கும் குரத்தாழ்வான் போன்றவர்களே நல்லவர்கள் எனப்படுகிறது. அப்படிப்பட்ட அவருடைய சீரிய கல்யாண குணங்களிலே சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையும் என்கிறார் அமுதனார். அவரே குரத்தாழ்வானை மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குருவான் குழியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் என்றும் அவருடைய உயர்ந்த கல்யாண குணங்களை கொண்டாடி இருக்கிறார். மணவாள வாமனிகளும் தம்முடைய யதிராஜ வம்சத்தியிலே வாசா யதீந்திர மனசா வபுஷாச யுஷ்மத்து பாதார விந்த யுகலம் வசதாம் குருணாம் கூராதிநாத குருகேஷ முக்காத்திய பும்சாம் பாதானு சிந்தன பர சததம் பவேயம் என்று கொண்டாடுகிறார். அதாவது இந்த வாக்கானதும் மனசானதும் உடலானதும் எம்பெருமானாருடைய பாதார விந்த யுகலத்திலே பணிந்து விட்டது, அதை கொண்டாடி விட்டது. யார் யார் அப்படி கொண்டாடினார் என்று கேட்கும் பொழுது, குருணாம் அதாவது ஆச்சாரியர்கள், குரத்தாழ்வான், திருக்குறுகை பிரான் பிள்ளான் போன்ற நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், அவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானாரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நான் பஜிக்கிறேன் என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறார் மணவாள மாமனிடம். ஆக அதைத்தான் இங்கே அமுதனாரும் தன்னுடைய ஆவியும் மனசும் ஒன்றுபட்டு அவருடைய திருவடிகளிலே கிடந்து அவருடைய சீரிய குணங்களை கொண்டாடுகிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லும் அளவில் எனக்கு இந்த உலகத்திலே யார் நிகர் என்றால் யாரும் நிகரில்லை என்று அருளி செய்கிறார் அமுதனார். அப்படி அவர் சொல்லலாமா என்று கேட்டால் இதற்கு சாத்விக அகங்காரம் என்று பெயர். இவ்விஷயத்தை ஆழ்வாரும் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை ஞானத்தார் தமக்கும் மானத்தவர்க்கும் பெருமானை தண்டாமரை சுமக்கும் பாதப் பெருமானை சொல்மாலைகள் சொல்லுமாறு அமைக்கவல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல்வானத்தே என்கிறார். ஆக எம்பெருமானை பற்றி இந்த திருவாய்மொழியை அமைக்க வல்ல நான் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் நிகரில்லை, வேறு உலகத்திலும் யாரும் நிகரில்லை என்று காட்டுகிறார். இவ்விடத்திலே அமைக்க வல்லேற்கு என்பது அவர் இவற்றை தானாக இயற்றினார் என்பதை காட்டவில்லை என்றும், இதை சொல்லும் பொழுது தரித்து சொல்ல வல்லேற்கு என்றும் சொல்லுகிறார் ஆழ்வார் என்று நம்பிள்ளை காட்டுகிறார். பாலாழினி கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சொல்லும் என்றபடி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லப்புகில் உடல்நிலை தளர்ந்து மனம் தளர்ந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விடும். அப்படி இருக்கச் செய்தேயும் அதை சொல்லும் அளவும் என்னை தரிப்பிக்க வைத்து சொல்ல வைத்தான் எம்பெருமான் என்று காட்டுகிறார். அப்படி சொல்ல வல்லேருக்கு அகழ்வாதத்திலும் யாரும் நிகரில்லை என்று காட்டுகிறார் ஆழ்வார். இவ்விஷயத்தை நாம் ராமாயணத்திலும் பார்க்கிறோம். கோனஸ்மின் சாம்பிரதாம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் என்று தொடங்கி அந்த 16 குணங்களை கொண்டவன் எவன் இந்த உலகத்திலே என்று வால்மீகி மகரிஷி கேட்க, அதற்கு பதில் சொல்லும் நாரத சொல்லுகிறார், முனே பக்ஷாமி அகம் புத்வா என்று, நான் இதை கேட்டவுடனே தளர்ந்து விட்டேன், கொஞ்சம் தெளிந்து சொல்லுகிறேன் என்று தரித்து அந்த விஷயத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆக இப்படி இருக்க உருகாமல் சொல்ல வல்லேற்கு இனி யார் நிகர் என்று ஆழ்வார் கேட்கிறார். இதேபோலவே மற்றொரு பாசுரத்திலே, கே தீங்குள் உதிற்றும் நிறைமைத்ததும் கண்டே ஒன்கண் வாசப்புங்குகள் பெண்ணை தோள்களும் மணந்ததும் மற்றும் பல மாயக்கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து நேயத்தோடு கழிந்தபோது எனக்கு எவ்வுலகம் நிகரே என்று பரவதத்தில் உள்ளாரும் எனக்கு ஒப்பாவரோ ஆகமாட்டார்கள் என்று காட்டுகிறார். மற்றொரு பாசுரத்திலே, மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுருக்கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் புணத்துழாய்மொழி மாலை மார்வன் என் அப்பன் தன் மயங்களை நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கிரியா நிகர் நீள் நிலத்தை என்று இவ்வுலகத்திலும் தனக்கு யாரும் நிகரில்லை என்கிறார் ஆழ்வார். ஆக விண்ணவரும் தனக்கு ஒப்பாக மாட்டார்கள், மன்னவரும் தனக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்று ஆழ்வார் சொன்னார் என்றால் அது எம்பெருமான் அடிப்பணிந்தவருடைய அந்த ஏற்றத்தை காண்பிக்கிறது என்று அவருடைய தனிப்பட்ட அகங்காரத்தை காட்டவில்லை. இப்படி எம்பெருமான் விஷயத்திலேயே இப்படி சொல்லலாம் என்றால் ஆச்சாரியன் அடிபணிந்தவர்களுக்கு இதை சொல்வதற்கு தடை என்ன இருக்கிறது என்பாரும் எம்பெருமானார் வடிவழகை சொல்லும் இடத்திலே, பற்பவனத்திகள் பைங்கழல் உன் தன் பல்லவமே விரலும் என்று தொடங்கி அவருடைய வடிவழகை ஆச்சரியமாக அருளி செய்து வருகையிலே முடிவிலே, எப்பொழுதும் மிதிராசன் வடிவழகு என் இதயத்துடதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று சொல்லி முடித்தார். ஆக எம்பெருமானாரான ஆச்சாரியன் அவருடைய வடிவழகை நெஞ்சிலே தரித்திருப்பதால் தனக்கு யாரும் நிகரில்லை என்று சொல்லிக் கொள்கிறார் என்பார். அப்படி என்றால் அந்த ஆச்சாரின் அடிபணிந்த நல்லோர்களை அடிபணியும் அமுதனார் தன்னை அப்படி சொல்லிக் கொள்வதற்கு என்ன தடை இருக்கிறது, அது என்ன வியப்பு இருக்கிறது? அடிமையில் எல்லைனும் பாகவத சேஷத்துவம் என்பது நம்முடைய சம்பிரதாயம். ஆக அப்படிப்பட்ட அந்த பாகவத சேஷத்துவத்தை கொண்டிருக்கும் அமுதனார் யாருனுக்கு நிகர் என்று சொல்வதில் தவறேதுமில்லை, வியப்பேதுமில்லை. இப்படிப்பட்ட ஆச்சரியமான உயர்ந்த விஷயங்களை இந்த பாசுரத்திலே அமுதனார் அருளி செய்திருக்கிறார். சுருக்கமாக அடியேன் இங்கே விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்தருள்மாய் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிகளேஸ்வரனும் அடியேன் முதற்கவிதாசன்.